உள்ளமனம் குடத்தில் ஊக்கமடல் திறனை இறுதியாக தண்டறி அன்புடன் தொடர்புட்டு இடைப்படுத்தி திறகன் பாபு கழவனை பசுபோத கவலன் பகுதி கருணையின் பழமளமும் சக்தி வடத்தை அணிந்து கருணைகளை நேசம் நிறைந்த உள்ள தமிழகம் நிறைந்தவன் என்ற சிகிசன் அடியாக எல்லா உயிரும் தொழிலடும் தேசப்பியத்தில் திருவாளர் வாசகர் உங்களுக்கு வழங்கவந்த பிறப்பை வழங்குவார். கூடியர்வோன் வெப்பொழுத்த கூடியர்வோன் கடல் குத்தி ஆடு விசேகத்தில் அணிந்தவரால் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வழக்குடன் பல போற்றி கூடிமலை திருவாரூர் திருத்தாள் இல்லாமல்ல தேசவனுடைய குருவினாலே கூடியிருக்கின்ற அடியாத்தின் குடும்பங்களுடைய முன்னாத்திற்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் கோயில்பாடு சபையின் சார்பாக பெரியபுராண கொண்டோசர் கோயில் மகான் ஸ்ரீ ஒடுக்குத்துசாமியுடைய திருமணத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாம் வல்ல ஆடல்வல்லாருடைய திருவருளினாலும் தெய்வ செங்கிழார் பெருமாளுடைய குருவருளினாலும் மிகவும் சிறும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கின்ற மாணிக்கவாசி அரண்மனையைச் சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடியுடைய நன்றி வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு பெரியபுராணத்திலே நாம் விஞ்ஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. அந்த வகையிலே திருஞான சம்பந்த திரு காலத்தி மலையிலே இருந்து அருளி செய்த திருப்பதியங்கள் என்ற அடிப்படையிலே நாம் திரு பருப்பதம் என்ற தலத்தினுடைய பதியத்தினை சென்ற வாரமும் அதற்கு முந்தைய வகுப்பிலேயும் நாம் சிந்தித்தோம். ஆக திருப்பருப்பதம் மிக அற்புதமான அந்த திரு கேதாரம் என்ற பதியத்தோடு ஒட்டி சிந்திக்கின்ற அந்த வாய்ப்பினை திருஞான சம்பந்தருடைய திருவடி கூட்டியது என்பதாக அமைத்துக் கொண்டு இன்றைய தினம் திருஞான சம்பந்தர் அருளி செய்த திரு கைலாயத்தினுடைய இரண்டாவது திருப்பதியமாக விளங்கக்கூடிய அந்த திருப்பதியத்தினை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறோம். திரு கைலாயம் என்று சொல்லக்கூடிய நிலையில திருக்காலத்தி என்பது தென்கைலாயம், அது வடகைலாயம் என்பதாகவே நம்முடைய தெய்வ செங்கிழார் பெருமான் மிக அற்புதமாக குறிப்பிடுகிற நிலையில இந்த திருக்கைலாய திருப்பதியம் மிக அற்புதமான ஒரு திருப்பதியம். விஞ்ஞான சம்பந்தனுடைய திருப்பதியங்களிலே திருக்கைலாய திருப்பதியத்தினுடைய அனுபவம் பல பல விதமாக அமைந்திருக்கின்ற நிலையிலே இந்த திருப்பதியம் ஒரு தனி அனுபவத்தை விளைவிக்கக்கூடிய திருப்பதியம். விஞ்ஞான சம்பந்தர் இந்த திருப்பதியத்தை அருளி செய்கின்ற நிலையிலே அக சான்றாக கைலாயம் என்ற பதியத்தை காலத்தியிலே இருந்து பாடியதற்கான ஒரு குறிப்பினை இதில் கொடுப்பார். எந்த அடி வந்து அணுகு சந்தமோடு செந்தமிழ் இசை என்பதாக சந்தம் பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப அற்புதமாக திருஞான சம்பந்தருக்கே உரிய நிலை. திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகம் இசை என்கின்ற நிலையிலே பெருமானுடைய தோடு என்கின்ற செவியினை முதலாக கொண்டு போய் தொட்டது. தோடு உடைய செவியன் என்கின்ற நிலையிலே அந்த இசை, அதுவே சந்தமோடு என்கின்ற நிலையிலே இந்த திருப்பதிகம் மிக அற்புதமாக அவர் அந்த சந்தத்தோடு அமைத்திருக்கின்ற நிலையிலும் எந்த அடி வந்து அணுகும் என்கின்ற நிலையிலே ஒரு அற்புத ஒரு செய்தியை இங்கே நம்முடைய ஞான சம்பந்தர் அமைத்திருக்கின்றார். அந்த திருப்பருப்பதத்தினை தொடர்ந்து நாம் இப்பொழுது திருக்கைலாயத்திற்கு உள்ளே மீண்டும் செல்வதற்காக ஒரு நிலை. திருக்கைலாய திருப்பதிகம் திருவிராகம் என்ற திருக்காலத்தை பண்ணிலேயே அமைந்திருக்கின்றது. திருப்பதிகம் இந்த திருப்பதி இது மீண்டும் மீண்டும்
இந்த விருப்பதிகத்தை முதல் நிலையில இந்த பதிகத்தை எடுக்கல. ஏன்னா முழுமையா நான் சாட்டிஸ்ஃபை ஆகல. இந்த பதிகத்தை கொஞ்சம் ஆழமாக போட்டு போய் அந்த பதிகத்தை மீண்டும் மீண்டும் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு அளவிற்கு நம்ம தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு தான் பெண்டிங்ல வச்சிருந்தோம். கணேஷ் ஐயா கேட்டா என்ன ஒரு பதிகம் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி. அப்படி இந்த திருப்பதிகம் மிக மிக அற்புதமான திருப்பதிகம். நீங்க இங்கே படிக்கிறதோடு விட்டுட்டு வீட்டுல போய் இந்த திருப்பதிகத்தை இந்த இசையும் அவர் சொல்லிக் கொடுத்துட்டாருன்னு சொன்னா, அந்த இசையோடு அந்த திருப்பதிகத்தை பாடுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு மாடுலேஷன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நமக்கு அற்புதமான நிலை வந்து சேரும். அப்படி நம்முடைய இந்த பதிகத்துல முதல் பாடலிலே இரண்டு செய்திகள் சொல்றாரு ஞான சம்பந்தர். ஒன்று, புலித்தோல் அவர் புலித்தோலை போர்த்திய அந்த நிலை. புலித்தோல் என்பது ஆடையாக, அதல் ஆடை. அதல் ஆடை என்பது வரி, வாழ்வரி அதல ஆடை என்பதாக ஒரு இடம் வருது. போலர் பதி வாழ்வரி அதல ஆடை, அந்த வரி என்கின்ற நிலை, அதளம் அந்த ஆடை, புலி வரி கோவணத்தை அப்படி அந்த அதல் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடை கட்டியிருப்பாரு. உட்காருகின்ற பொழுது புலித்தோல் மேலதான் உட்கார்ந்திருப்பார் பெருமாள். அப்ப அந்த புலித்தோலின் மீது அவருடைய திருவடி அற்புதமாக அந்த தோல் மீது படுகின்றது என்ற ஒரு செய்தியை முதல்ல சொல்றாரு. வாழவரி கோலபுரி கீழதுரி தாளின் விசை நாளும் மகிழ்வர், நாளும் மகிழ்வர். அந்த ஒரு அற்புதமான அந்த நாள்தோறும் அந்த பெருமாளுடைய அந்த திருவடி படுகின்றது. ஆளும் அவர் வேளநகர், வேளநகர் அப்படிங்கறத எப்படி பிரிக்கணும்னா வேள் பிளஸ் அனகர் அப்படின்னு பிரிக்கும். வேள் என்பது கண்டாரால் விரும்பப்படும் தன்மையை உடையவருக்கு வேள் என்று பொருள். அந்த வேள் முருக வேள் அப்படின்னு சொல்லுகின்ற நிலையில வேள் இப்படி கண்டாரால் விரும்பப்படுகின்ற நிலை வேள். அனகர் என்பதாக சொன்னால் தூய்மையை உடையவர். பெருமான் எப்பொழுதும் தூய்மை என்கின்ற நிலையிலே மேன்மை, தூய்மைன்னு சொன்னா அவர் தான் தூய்மை. அப்படி வேள் அனக கோல அயில கோல களி களிராளி. இரண்டாவது செய்தி, முதல்ல புலித்தோல் அவர் புலித்தோலின் மீது அமர்ந்திருக்கின்ற செய்தி. இரண்டாவது தோல் யானை தோல். யானை தோல் என்பது அவர் களிறு ஆளிங்கிறார். பெருமானுக்கு ஒரு பெயர் வைக்கிறார் ஞானசம்பந்தர். களிராளி, களிரை அவர் குறித்து போர்த்தி கொண்ட ஆளுமை தன்மையை உடையவர் களிராளி. அப்படி களிராளி என்கின்ற நிலையிலே யானையினுடைய தோல், முதல்ல சொன்னது தோல் என்பது இந்த யானை எதிர்த்து வருகின்ற அந்த விலங்குகளை எல்லாம் அந்த கூரிய தன்னுடைய பற்களினாலே அது அப்படியே கிழித்தெறியும். அப்படிப்பட்ட யானை அது. அந்த போருக்கு வந்த யானை அம்மையை அஞ்சி ஓடுகின்ற அளவிற்கு அந்த யானையானது இருந்ததுன்னு சொன்னா, அந்த யானையினுடைய தன்மை மிக கொடூரமான யானை, திரண்ட அந்த உருவத்தை உடைய யானை. சும்மா சாதாரணமான யானை இல்ல, ஒரு 10-20 யானை சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான பலமுடைய யானை. இப்படியான அந்த யானையை களிறு ஆளி அடக்கி ஆண்டவராக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி, வர வில் தோல் அமர அவர் மேரு என்ற வில்லை தன்னுடைய தோழியே தாங்கியவர், தாள மதர் கூலி எழ மீளி மிளிர் தூளி. கூலி என்று சொல்லக்கூடிய இந்த பூதங்கள் எல்லாம் இசைக்குது. அந்த இசையிலே பெருமான் நடனாடுவார். பெருமானுக்கு இசை என்பது இந்த பூதங்கள் எல்லாம் சேர்த்து அவைகள் இசைக்க பெருமான் நடனமாடுகின்ற தூளி. அந்த திருநீற்றை உத்தூளமாக முயனி முழுவதும் பூசிக்கொள்ளுகின்ற அந்த தன்மையை உடையவரே அப்படின்னு சொல்லி, தூளி வளர் பொன் தாள முகில் மூளும் இருள் இருள் கீழ விரிதாள கைலாய மலையே. அந்த கைலாயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அவரு முன்னாடி சொன்ன பதிகத்துல கூட சொல்லுவார், இருள் பற்றி அதிகமா சொல்லுவார். இருள் அந்த இருண்ட மேகங்கள் எல்லாம் வந்து அப்படி சூழுகின்ற நிலையில கைலாய மலை, அந்த இருள் நிறைந்த மலை, அது அங்கே மிருகங்கள் எல்லாம் வந்த நிலை அப்படின்னு சொன்ன அந்த பதிகத்துல இந்த பதிகம் கொஞ்சம் அப்படி மாத்துறாரு. எப்படின்னா, இந்த இருளானது வருகின்றது, ஆனால் இந்த இருளை இரண்டு தன்மைகள் உடைய ஒளியை உடையது கைலாய மலை. ஒன்று பொன் என்று சொல்லக்கூடிய பொன் ஒளி. கைலாய மலைக்கு இரண்டு ஒளிகள் உண்டு. ஒன்று பொன் ஒளி, அப்படியே தங்க மலை மாதிரி தங்கம் போல தோன்றுகின்ற அந்த காட்சி பார்த்திருப்பாரு. இரண்டாவது கைலாய மலை வெண்மை, வெண்மையினுடைய ஒளி. இப்படியே அதை சொல்லுவார், வெண்மை ஒளியை கூட வெண்மையான நெருப்பொளின்னு கூட சொல்லுவார் ஒரு இடத்துல நம்முடைய சேக்கிரார். அப்படி இரண்டு ஒளியை உடைய தன்மையை உடையதான் இந்த ரெண்டு ஒளியினாலும் எப்பொழுதும் மேகங்கள் எல்லாம் வந்தாலும் அந்த இருள் சூழ்ந்த நிலையானது எப்பொழுதும் இல்லாத நிலையிலே இந்த கைலாய மலையானது வெண்மையும் பொன்மையும் உடைய நிலையிலே இந்த மலையானது விளங்குகின்றது அப்படின்னு சொல்றாரு. ஒரு குறிப்பு என்ன என்பதாக சொன்னால், புலி தோல் என்று சொல்லக்கூடியதற்கும் யானை தோலுக்கும் ரெண்டு நிலை. புலி தோல் எது குறிக்கிறதுன்னு சொன்னா, நம்முடைய கோபம் என்று சொல்லக்கூடிய இந்த கோபம், உயிர்களுக்கு முக்கியமான ஒரு ஒன்று கோபம். கோபம் என்பது இந்த கோபத்திற்குரிய அடையாளம். இது இந்த ஆன்மாவுக்கு இந்த கோபம் என்பது அந்த ஏழு குணங்கள், ஆணவத்தினுடைய ஏழு குணங்களையும் ஒன்று இந்த கோபம் வெளிப்பாடு. இந்த ஆணவத்தினுடைய மெயின் சுவிட்ச் எதுன்னு கேட்டீங்கன்னா கோபம். ஆணவத்துக்கு யார் எனது அப்படின்னு ரெண்டா கம்ப்ரஸ் பண்ணாலும் பிரிகின்ற பொழுது ஏழாக பிரிகின்ற நிலையில ஏழுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த கோபம் என்ற ஒன்று. எப்படி 36 தத்துவங்கள்ல ஒரே ஒரு தத்துவம் மனம், மனம் என்ற அந்த மனதை மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சரி பண்ணிட்டோம் வச்சுங்க, மீதி இருக்கிற தத்துவங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயி. மனம் என்பது மட்டும்தான் முக்கியமான ஒன்று. அந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தகரம். அதே போல ஆணவத்தினுடைய ஏழு குணங்களிலே, ஏழு நிலைகளிலே ஒன்று இந்த கோபம் என்பது மிக மிக அது. அதற்காகத்தான் இந்த புலித்தோல் என்று. இரண்டாவது யானை தோல் என்பது அகங்காரம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நிலை. எதை இருந்தாலும் யானை என்பதே பார்த்தீர்கள் என்பதுனா யான் ஐ, யான் ஐ, நான் தலைவன், நான் தலைவன், தலைவன் நான். அப்படி யாரோ நாட்டுக்கு தலைமகன், நம் நாட்டுக்கு நாயகன், நம்மூர் தலைமகன் யார் சொல்றார்? திருமூலர் சொல்றார். அற்புதமான பாடல். திருமூலர் சொல்றார், நாட்டுக்கு நாயகன், நம்மூர் தலைமகன், கடைவழி காட்டு சிவிகை ஒன்றேறி நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறை கொட்ட நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவர். இதுதான் எல்லாம். என்ன, நான் தான் தலைவன், நான் தான் இருக்க போறேன், என்ன நம்பிதான் இத்தனை பேர் இருக்கிற, நான் 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 என்கின்ற நிலையில இது யான் என்று சொல்லக்கூடிய நிலையில இந்த யான் எனது யான் என்ற நிலை அது போகணும். அப்படி அந்த அந்த அடையாளம் தான் இந்த யானை என்பது. அந்த யானை தோலை குறிக்கிறதும் அதுதான். அவ்வளவு கொடூரமான யானைனால இது யான் ஐ அப்படிங்கிற இந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு கொடூரமான. அதை பெருமான் மரக்கருணையினாலே கஜமுகாசுரன், அந்த சுரன் அப்படின்னு சொல்லி அதை புராண வழியாக சொல்லுகின்ற பொழுது சரி இவனுக்கு அப்படியாவது ஒரு காலத்துல இது பக்குவப்படுகின்ற பொழுது புரியுங்கிறதுக்காக இது புராண வழி செய்தியாக அமைந்தது. எதை தத்துவமாக அது அடிப்படையாக கொண்டதுன்னு சொன்னா, யான் என்று சொல்லக்கூடிய அதை அழிக்க வேண்டும், நானார் என் உள்ளம்மார், ஞானங்களார் என்னை யார் அறிவார் என்கின்ற நிலையிலே இந்த யான் என்று சொல்லக்கூடிய நிலையானது நீங்குகின்ற நிலை. அப்படி அதை குறிப்பது இந்த யானை தோல். ஆக ரெண்டு தோல், புலித்தோல், யானை தோல். ஈர் உரியீர் அப்படின்னு சொல்லுவார் நம்முடைய வள்ளல் பெருமான் இங்கிதமான. ஈர் உரியீர், ஈர் என்பது இரண்டு, அங்கேயும் சொன்னோம் ஈர் என்பது இரண்டு, யானை தோல் புலித்தோல், ஈர் உரியீர், ரெண்டுத்தையும் உரிச்சுதான் போத்திட்டு இருக்கிறார். அதை மிக அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் இந்த திருப்பாடலிலே அமைத்திருக்கின்றார். ஆளும் அவர்னு சொன்னார், அடியார்களை ஆளாக அவர் கொண்டு உடையவர். ஞானசம்பந்தர் சொல்லுவார் இவராணீர் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவார். இவராணி திருவாங்கூர் திருப்பதியத்துல அற்புதமான இவராணி, இவரை ஆளாக கொண்ட நீர் என்கின்ற நிலை. அடியார்கள் என்பதாக சொன்னால் அடியார்களை அவர் ஆளாக கொள்ளுகின்ற ஆளுமை தன்மை என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஆட்கொள்ளுகின்ற பெருமான் அவர் என்பதை ஆளும் அவர் என்பதாக சொல்லி இந்த பதியத்திலே இந்த பாடலிலே அவர் குறிப்பிடுகின்றார். இரண்டாவது திருப்பாடல் வெண்மை ஒளி சொன்னார், பொன்மொழி. ஏன் இந்த இரண்டு ஒளி இருக்கின்றதுன்னு சொன்னா, இந்த வெண்மை ஒளி என்பது முன்னாடி சொன்ன புலித்தோல் என்பதற்கான அடையாளம். கோபம் என்கின்ற அந்த கோபத்தை நீக்குகின்ற, அதை நீக்குகின்ற அந்த இருளை நீக்குகின்ற ஒளி வெண்மை ஒளி. பொன் ஒளி என்பது இந்த நான் என்று சொல்லக்கூடிய, யான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை நீக்குவதற்கு பொன் ஒளி. அதனால ரெண்டு ஒளி, புலித்தோல், யானை தோல், கோபம், அகங்காரம், பொன் ஒளி, வெண்ணொளி. அப்படி இதெல்லாம் ரெண்டு ரெண்டாக இதுல அமைத்திருப்பது ஒரு தனி குறிப்பு என்பதாக அமைத்து இரண்டாவது செய்தி சொல்றார். ஒரு வினா ஒன்று வைக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். என்ன வினா அப்படின்னு சொன்னா, இவரு ஞானசம்பந்தரையும் மணிவாசக பெருமானையும் ரெண்டு பேரையும் ஒரு பட்டிமன்றம் வச்சோம்னு சொன்னா, திருஞான ஞானசம்பந்த பெருமான் கைலாய மலை இந்த பதிகம் இந்த ஒரு பாடல் எடுத்துக்கிட்டு, திருவம்பாவையிலே நம்முடைய மணிவாசக பெருமான் அண்ணாமலையான் அடிக்கமலம் செந்தீரஞ்சும்னு ஒரு பாடல் இல்லையா. இந்த ரெண்டு பாடலையும் இந்த பக்கம் ஒருத்தருக்கு வாதம் பிரதிவாதம் ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு ஞானசம்பந்த பெருமானை இந்த பாடல அமைச்சோம்னு சொன்னா, ஞானசம்பந்தர் ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த பாடல்ல என்னன்னா, கைலாய மலையை சுற்றிலும் ரத்தினங்கள் குவிந்து இருக்கின்றன. இந்த ரத்தினத்தினுடைய ரத்தின மணிகள் நவமணிகள் இப்படி, ஏன்னா கைலாய மலையில அங்கு இருக்கக்கூடிய மலையிலே இருந்து அடித்து வரப்பட்டது. இதெல்லாம் பின்னாடி சொல்லுவார் எங்க இருந்து வந்ததுன்னு நீங்க கேட்பீங்க, அதுக்காக தான் பின்னாடி சொல்லி வைக்கிறார் எங்க இருந்து இது வருது, சோர்ஸ் ஆஃப் எப்படி வருது அப்படின்னு. அப்படி இந்த மணிகள் எல்லாம் இருக்கு, இந்த மணிகளினுடைய ஒளி பிரகாசமான ஒளிகள், அந்த மணி ஒளி அப்படி பிரகாசமான இந்த ஒளியானது இந்த கைலாய மலையினுடைய ஒளி இருக்கு பாத்தீங்களா, இந்த வெண்மை ஒளி பொன் ஒளின்னு சொல்லி, இந்த ஒளியிலே அந்த ஒளியானது அழிந்து போகின்றது. ஞானசம்பந்தர் கேட்கிறார் இந்த ஒளியில அந்த ஒளி அழிந்து போயிடுச்சுன்னா இந்த ஒளி குற்றமுடைய ஒளியா இல்லையா, கைலாய மலையினுடைய ஒளி எப்படி ஒரு ஒளியை இன்னொரு ஒளியானது அதை எப்படி அதை நீக்கம் செய்தது, அது குற்றமில்லாத ஒரு ஒளியாக இருக்க முடியுமா, எல்லா ஒளியையும் அது அணைத்துக் கொள்ளுகின்ற நிலையில இருக்கின்ற பொழுது ரத்தினத்தினுடைய ஒளியானது மங்க செய்து அதனுடைய ஒளியை இல்லாமல் செய்து விட்டதே இந்த கைலாய மலை, இது சரியா அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு கேள்வி வைத்து கீழே ஒரு அற்புதமான ஒரு விடையையும் அதுல வச்சிருக்க. எப்படி பாடல பாருங்க, முன்னாடி சொல்றார் புற்றரவு பற்றிய கை, கை என்ன அப்படின்னு பார்த்தா கையில இருக்கக்கூடிய அந்த நாகமானது புற்று அரவு பற்றிய கை, புற்றிலே இருக்கக்கூடிய அந்த பாம்பு கொடிய பாம்பு அது கையில இருக்கிறான், புற்றரவு பற்றிய கை. நெற்றியது மற்றொரு கண், மூன்றாவது கண்ணாக விளங்குவது அது நெற்றியிலே விளங்குவது, நெற்றியது மற்றொரு கண். ஒற்றை விடையன், பெருமானுக்கு விடை ஒன்றுதான், ஒற்றை விடையன். செற்றது எயில், அவர் முப்புறத்தை எரித்தார், செற்றது எயில். உற்றது உமை, புற்றுமை சேர்வது மெயினே, உற்றது உமை. அற்றவர்கள் நற்றுணை அவன் உற்ற நகர்தான், அற்றவர்கள் நற்றுணை எப்படி அமைகிறார் பாருங்க அற்புதமா. புற்றரவு பற்றிய கை, நெற்றியது மற்றொரு கண், ஒற்றை விடையன். செற்றது எயில், உற்றது உமை, அற்றவர்கள் நற்றுணை. இத்தனையோ பெருமானுக்கு அற்றவர்கள் நற்றுணை. எதை அற்றவர்கள், எல்லா பற்றுகளையும் அற்றவர்கள்.
இயற்கை ஒழிந்து அற்றவர்கள்,
அற்றவர்க்கு அற்ற பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரத்திலேயும் சொல்லுவார் அற்றவர்க்கு அற்ற துணை. மங்கையர்கரசி பாடல்ல ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். அப்படி இந்த அற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நீக்கி கொண்டிருக்கின்ற நிலை, அப்படி நீக்கியவர்களுக்கு பெரும் துணையாக விளங்குபவன் நகர்தான். சுற்றுமணி பெற்றதொளி செற்றமுடு குற்றமில தெற்றதென வினாய், அதுதான் கேட்கிறார். வினா வைக்கின்ற நிலையிலே சுற்றுமணி, சுற்றி இருக்கக்கூடிய மணிகள், பெற்றது ஒளி, செற்றமுடு இந்த கைலாய மலையினுடைய அந்த ஒளி கோபத்தோடு போய் குற்றமில்லது குற்றமில்லது அற்றது என, குற்றம் இல்லாமல் இருப்பது எவ்வாறு, இந்த ஒளி இதை போய் இப்படி செஞ்சிருச்சு அப்படின்னு ஞான சம்பந்தர் இப்ப மணிவாசக பெருமான் கேட்டா, அண்ணாமலையான் அடிக்கமலம் செந்திரஞ்சும் விண்ணோர்கள் மணித்தொகையின் வீறு அற்றார் போல். இப்ப அற்றார் போல் என்பதுன்ற நிலையிலே அங்கே ஒளியானது பெருமானுடைய அந்த திருவடியிலே போய் விளங்கும் போது அங்க போயிடுச்சு அப்படிங்கிற. இங்கே கைலாய மலையிலே, கைலாய மலையிலே ஒளியானது ஏன் போச்சுன்னு கேக்குற. அடுத்ததா ஒரு வரி சொல்ற, கற்றவர்கள் சொத்தொகையின் முற்றுமொழி பெற்ற கைலாய். அப்ப அந்த ஒளியானது, அந்த ஒளியானது போய் உண்மையிலேயே அந்த ஒளி அழிந்ததானா இல்ல, ஒளியானது ஒளியிலே கலந்தது என்கின்ற நிலையிலே அடுத்ததா சொல்றார், கற்றவர்கள் சொத்தொகையின் யாரு, கற்றவர்கள் சொத்தொகையின் முற்றும் ஒளியினர். இந்த கைலாய மலையிலே அவர்கள் யாரு, கற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், கற்றவர்கள் யாருன்னு அடுத்ததா ஒரு கேள்வி. கற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கைலாய மலையிலே பாடுகின்ற அந்த வாழ்த்தொளி, பாடுகின்ற அந்த நிலையானது, அந்த ஒளியானது அந்த ஞானமாகிய ஒளியாக அது தோன்றி, ஞான ஒளியானது தோன்றுகின்ற பொழுது என்ன நிகழும், ஒளி ஒளியில் அடங்கும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் அழியில் அழி போய் அடங்கியவாறும் திருமூலர். அடுத்தது நம்ம ரத்தாமையாட்டம், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கிய நிலை. ஆக ஒளியில் ஒளி ஒடுங்குகின்ற நிலை என்பது இங்கே நம்முடைய ஆன்மாக்களாகிய இந்த ஆன்மாக்களாகிய இந்த ஒளியானது சிவத்தினுடைய பேரொளியிலே சென்று கலக்கின்ற பொழுது இது அத்துவிதமாக கலந்திருக்கின்ற நிலையை தவிர ஒளி அழிந்து விடவில்லை என்பதாகிய குறிப்பும். கற்றவர்கள் சொத்தொகையின் முற்றும் ஒளியினர், அற்புதமா சொல்றார், கற்றவர்கள் சொத்தொகையின் முற்றுமொழி. கற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே யார் கற்றவர்கள், எதை கற்றவர்கள், கற்றவர்கள் யார், கற்றவர்கள் கற்றவர்கள் சொன்ன உடனேயே இன்னொரு குறிப்பு ஒன்று ஞாபகத்துக்கு வந்து, கற்றவர்கள் உண்ணும் கற்பக கனியை, அப்பர் பெருமான் சொல்றார் கற்றவர்கள் உண்ணும் கனியை போற்றி, கற்றவர்கள் உண்ணும் கனியை போற்றின்னு சொல்லுகின்ற பொழுது அங்கே கற்றவர்கள் யார், எதை கற்றவர்கள் அப்படின்னு பாக்கணும் இல்லையா, இல்ல கற்றவர்கள் நம்முடைய திருவிசைப்பாளர். இங்கே கற்பவர்கள் உண்ணும் கனியே போற்றி என்பதால் கனி என்பது சிவபெருமான், அது தெரிஞ்சிருச்சு. அது நமசிவாய கனியாக இருந்த நிலையும் அங்கே காட்டுகின்றது. அப்ப கனி என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பு என்னன்னு சொன்னா, சிவபெருமானை இப்பொழுது கனி என்பதாக உருவகித்துக் கொண்டால், ஒரு கனி என்பதாக சொல்லக்கூடிய ஒரு பழம், அந்த பழத்தை ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்களினாலும் அந்த கனியை நாம் அமைக்கின்ற பொழுது, கண்ணாலே அந்த கனியை பார்க்கின்ற பொழுது ஒரு இன்பம் வரும். அந்த கனியை பற்றி, அந்த கனியினுடைய பெருமையை பற்றி பேசுகின்ற பொழுது, அதனுடைய அதை பற்றிய கேட்ட அந்த காதினாலே ஒரு இன்பம் வரும். ஓ, இப்படிப்பட்ட கனியா, அந்த கனியை வேற ஒரு கனியோடு பார்த்து அதை கம்பேர் பண்ணி மூளையானது நாக்கிலே அந்த உமிழ் நீர் சுரக்க ஆரம்பிக்கும். காதினாலே செந்தமிழ் நாடெனும் போதினிலே இப்ப தேன் வந்து பாயுது காதினில். அப்படி காதினாலே வருகின்ற இன்பம், கனியை பக்கத்துல கொண்டு வந்து மூக்கினாலே நுகர்கின்ற நிலை. அப்ப மூக்கினாலே நுகர்கின்ற பொழுது அந்த கனியினுடைய வாசனை என்பது அதனாலே ஒரு இன்பம் வரும். இப்படி கனியினாலே இத்தனை இன்பங்களும் வந்தாலும், பக்கத்துல கொண்டு வந்து கனி சாப்பிடணும்னா மோந்து பார்த்துட்டு எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். பார்த்தாச்சு, கனியை பத்தி சொல்லியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, வீட்டுக்கு வந்துட்டு இத்தனையும் கனியை பத்தி ஒரு லெக்சரே கொடுத்துட்டு ரைட்டு நீங்க பிறப்புங்கன்னு சொல்லிட்டா என்ன, சாப்பிட வேணாமா கனியை? அப்ப கனியை எடுத்து உண்ணுகின்ற பொழுது இன்பம் நிறைவடைகின்ற, உண்ணுகின்ற பொழுது, அப்ப உண்ணுகின்ற பொழுது என்ன நடக்கிறதுன்னு ஒரு சின்ன ஒரு குறிப்பு நீங்க யோசிச்சீங்கன்னா தெரியும். உண்ணுகின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, கனியை எடுத்து நாக்குல போட்ட உடனேயே கனியும் நானும் வேறு இல்லை அப்படின்னு நீங்க ஒன்னான பிறகு அதனால வருகின்ற இன்பமும் சிறப்பாக வந்து, எப்போ நீயும் அதுவும் வேறு, கனியை கொண்டு வந்து அந்த பக்கம் வச்சுட்டு நான் அதுக்கு இந்த பக்கம் இருந்தா கனியினுடைய இன்பம் எனக்கு முழுமையாக அடைவதில்லை. எப்பொழுது கனியும் நானும் ஒன்றாக ஆகி அத்துவிதமாக கலக்கிறோமோ, ஒளியும் ஒளியும் கலக்கின்றதை போல பெருமானும் ஆன்மாவும் இரண்டும் ஒன்றாகின்ற அத்துவித கலப்பிலே ஏற்படுகின்ற இன்பம் தான் உண்மையான இன்பம் என்பதை கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி. அவர்தான் கற்றவர்கள். எப்படி எல்லாமே கற்றவர்கள் சொன்னா, ஏன் கற்றவர்கள் என்பதாக சொன்னால், யார் ஒருவர் நானும் சிவமும் எப்பொழுது வேறு என்பதாக அமைத்துக் கொண்டு நான் இருக்கிறேனோ, அதுவரையில நான் கற்றவன் இல்லை, கல்லாதவன் தான். எத்தனை படித்தாலும் எத்தனை கேட்டாலும் நானும் சிவமும் வேறு, நானும் சிவமும் வேறு, என்னில் வேறாக இருந்து அருள் செய்பவன் என்பதாக எண்ணிக்கொண்டு இருக்கின்ற வரையிலும் நான் கல்லாதவன். சிவம் என்னுள் இருந்து கொண்டு என்னுள் ஒன்றாய் உடனாய் வேறாய் எனக்குள் ஒன்றாக இருக்கின்ற பொருள் என்பது எப்போது நான் உணர்கின்றனோ அப்பொழுது நான் கற்றவன். அவர்கள் தான் கற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய ஞானிகள். ஞானத்தால் தொழுவார்கள் சில ஞானிகள் என்பதாக அமைத்து சொல்லுகின்ற குறிப்பும் அது. அப்படி கற்றவர்கள் சொற்தொகையின் முற்றும் ஒளி பெற்ற கைலாய மலை, அப்படி அவர்களுடைய அந்த சொற்தொகை என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வாக்கினுடைய அந்த ஒளியானது கைலாய மலையை சூழ்ந்து இருக்கிறது என்பதாக சொல்லுகின்றார். ஆகவே இன்னொரு தடவை கைலாய மலை போனீங்கன்னு சொன்னா, இந்த ஒளியும் வெண்மை ஒளி பொன்மொழியையும் அப்பாற்பட்டு இந்த ஒளியும் அங்கே உண்டு என்கின்ற அந்த குறிப்பையும் நாம் அமைத்துக் கொண்டு மூன்றாவது பாடலுக்குள்ள,
சிங்கவரை மங்கையர்கள், சிங்கவரை மங்கையர்கள், தங்களன செங்கை நீரை, தங்களன செங்கை நீரை,
பெண்களினுடைய வழிபாட்டை சொல்லுவார். நம்மளெல்லாம் விட்டுட்டாரு, பெண்களினுடைய வழிபாட்டை கூட ஒரு சிறப்பான ஒரு முறையிலே சொல்ல திருஞான சம்பந்தர் மட்டும் நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். திருஞான சம்பந்தர் பெண்களுக்காக அவர் செய்த அந்த புரட்சி அப்படின்னு சொல்லினால், புரட்சி தலைவர் எங்கள் திருஞான சம்பந்தர் அப்படின்னு பெண்கள் எல்லாம் கொடிகட்டி திருஞான சம்பந்தரை வைக்க வேண்டும் பவானியில அடித்து பேசியது அது என்னைக்கும் நிற்கக்கூடிய ஒன்றாக நாம் அமைத்துக் கொள்ளலாம். ஏன்னா திருஞான சம்பந்தர் சைவம் என்பது பெண்ணை சார்ந்ததுதான் சைவம். பெண் என்கின்ற அந்த பெண்ணானவள் எப்பொழுது அந்த சைவமானது இணைகின்றாலோ அப்பொழுதுதான் சைவம் உமையொரு பாகன் என்கின்ற நிலையிலே அது முழுமை அடையும் என்பதை திருஞான சம்பந்தர் பதியந்தோறும் உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் என்கின்ற நிலையிலே அமைத்து காட்டுகின்ற அந்த தத்துவம் மிக அற்புதமான ஒரு நிலை. அப்படி திருஞான சம்பந்தர் இந்த மங்கையர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மங்கையர்கள் எங்கே அவர்கள் இருந்து வருகின்றார்கள் சொன்னா, சிங்க வரை மங்கையர்கள், சிங்கங்கள் எல்லாம் எங்கே குகை இருக்கிறதோ அந்த குகைகளின் பக்கத்துல வாழுகின்ற மங்கையர் அப்படின்னா பாத்துங்க, சிங்கம் குகை, சிங்கம் இருக்கிற குகையில, சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போறதே கஷ்டம், சிங்கம் இருக்கின்ற குகையிலே இருந்து அதன் பக்கத்திலே வாழக்கூடிய மங்கையர்கள் சிங்க வரை மங்கையர்கள். அப்ப அந்த மங்கையர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அஞ்சா நெஞ்சம் உடையவர்கள். அஞ்சா நெஞ்சம் உடையவர்கள் எப்படி அப்படின்னு அடுத்ததா பார்க்கின்ற போது, கைலாயமலை பெருமானை நாள்தோறும் வழிபாடு செய்கின்றார்கள். கைலாயமலை பெருமானை வழிபட்ட பிறகு மனதிற்கு அச்சம் வருமா? அச்சம் வருமா? அச்சம் இல, பாவம் இல, கேடும் இல. முதல்ல சொன்னது அச்சம். இந்த அச்சம் என்று சொல்லக்கூடிய இந்த அச்சத்தை நீக்குகின்ற அந்த நிலை கைலாயம் பெருமானுக்கு முதல்ல இந்த உயிருக்கு எதுன்னு சொன்னா, இந்த உயிரினுக்கு அச்சம் தான் இதற்கு மிக மிக ஒரு பெரிய ஒன்று. அப்படி இந்த அச்சம் என்கின்ற அந்த அச்சத்தை பெருமான் முதல்ல நீக்கிடுவார். அப்புறம் என்ன, சிங்கமாகட்டும் புலியாகட்டும் அஞ்சுவது யாது ஒன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. இதுதான் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் நமக்கு காட்டுகின்ற ஒரு அடிப்படையான ஒரு நிலை. எதுன்னு சொன்னா, மனதினுடைய அந்த உறுதி. சிவத்தை வழிபட 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 என்ன ஆகும்னு சொன்னா, அச்சம் என்கின்ற அந்த அச்சமானது நம்மை விட்டு நீங்கி போய்கொண்டே இருக்கும். எவ்வளவு தூரம் அது நீங்கும் என்பதாக சொன்னால், தூரப்போய் அஞ்சுவது யாதொன்றும், அதுதான் அச்சம் சொல்லி அந்த நிலை வேற. உடனே யாரை பார்த்தாலும் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு டிராபிக் கான்ஸ்டபிள் கிட்ட போய் சண்டை போட்டு நிற்க முடியாது. ஆக அச்சம் என்கின்ற நிலையானது இந்த உயிருக்கே உரிமையான, அந்த உயிருக்கே உடமையான இந்த அச்சம். ஆக அந்த அச்சம் என்பது நீங்க வேண்டும் என்பதாக சொன்னால், இங்கே சிவத்தை கைலாயமலையம் பெருமானை வழிபட்டால் இந்த அச்சம் நீங்கும். அப்படி இந்த சிங்கவரை மங்கையர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த மங்கையர்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய இடம் இது. தங்களென செங்கை நிறை குங்கு கொங்கு மலர் தூய் கைகள், அந்த சிவந்த கைகளிலே அந்த மலர்களை எடுத்து செல்லுகின்றார்கள். அந்த மலர்களை எடுத்து சென்று எம் பெருமானுடைய அந்த திருவடியிலே அவர்கள் இட்டு ரெண்டு அவர் நீக்குவார் என்பதாக சொல்லி வழிபாடு செய்கின்றார்கள். ஒன்று, எங்கள் வினை, எங்களுடைய வினைகள் முழுவதும் நீங்க வேண்டும், எங்களுடைய வினைகள் அத்துணையும் நீக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வினை முதலிலே வினை நீக்கத்தைக்காக எங்கள் வினை சங்கை அவையின வகையான துன்பங்கள், நமக்கு இருக்கக்கூடிய அத்துணை துன்பங்களையும் பெருமான் நீக்குகின்றார். சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்குகின்றது அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் 100% ஓகேன்னு சொல்றீங்க? மீதி தூக்காதவங்களாம் இவங்க தூக்கல. ஏன்னா கார்ல வரும்போது பேசிட்டு வந்ததுனாலதான் இந்த க்வெஸ்சன் இங்க வச்சேன். சிவபெருமான வழிபட்டா துன்பம் நீங்குதா, துன்பம் அதிகமா வருதா அப்படின்னு கேட்டா, ஒரு 90% பாத்தீங்கன்னு சொன்னா, சிவபெருமான என்னைக்கு வழிபட தொடங்குறாங்களோ அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா துன்பம் குறைஞ்சிருக்கா அதிகமாயிருக்கான்னு ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் போட்டுப்பாரு. இல்ல திருமுறைகளை படிக்கிறதுக்கு முன்னாடியோ திருமுறைகளை படிச்சதுக்கு அப்புறமும் ரெண்டு திமுக மாதிரி ரெண்டு ஒரு காலம் போட்டீங்கன்னு சொன்னா, இந்த பக்கம் ஒரு காலம் அந்த பக்கம் ஒரு காலம் பேலன்ஸ் ஷீட் மாதிரி வச்சுக்கணும். சிவபெருமானை வழிபடுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தது, சிவபெருமானை வழிபட்டதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு மாதிரியான ஒரு எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, கரெக்ட்னு சொல்றேன், என்ன இருக்கும் சொன்னா, இல்லடா சிவபெருமானை வழிபட ஆரம்பிச்சோன்னே துன்பங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான மாதிரி தெரியும் இல்லையா, கரெக்டா? அதனாலே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவபெருமானுடைய வழிபாடும் நடராஜ பெருமானுடைய வழிபாடெல்லாம் வீட்டுல அதிகமாக அவர்கள் இது பண்றது என்டர்டைன் பண்ண மாட்டாங்க. சிவபெருமான வழிபட ஆரம்பிச்சாலே அவர் போய் வழிபடாத, சுடுகாட்டுல ஆடுறவரு, அங்க ஆடுறவரு, அப்புறம் எங்கேயாவது நமக்கு ஏதாவது கெட்டகாலம் வந்துற போது சிவபெருமான வழிபடாது, நடராஜரை கொண்டு வந்து வீட்டுல வைக்காத, நடராஜரை கொண்டு வந்து வீட்டுல வச்சேன்னு சொன்னா அத்தனையும் தொடச்சிட்டு போயிடுவாரு. ஆட்ட ஆடி அப்படியே போட்டு, ஒரு ஆட்டமே வீடே ஆடிடுமா, வீடு ஆடுன்னு ஒரு அப்படி வேற இருக்கா, வீடே ஆடிடும். ஏன்னா பெருமாள் ஆடுறவரை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சா அவர் ஆடுற ஆட்டத்துல வீடே ஆட்டம் கண்டுடும் அப்படின்னு சொல்லி நடராஜ பெருமாள். ஏன் அது சிவபெருமானை வழிபாட தொடங்கி இது எப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுதான் சிவபெருமானை வழிபட தொடங்குகின்ற நிலை. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை பெருமானுடைய திருவடியில முதல்ல வைக்கணும். வெரி ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொன்னீங்கன்னா, சே தேங்க்யூ பெருமானுக்கு. அந்த நன்றி என்று சொல்லக்கூடிய நிலையை பெருமானுடைய திருவடியில், ஏன்னா இத்தனை காலம் இத்தனை நிலையிலே இல்லாத ஒன்று இங்க கிடைச்சது அப்படிங்கிற ஒன்று ஃபர்ஸ்ட். இரண்டாவது, சிவபெருமானை வழிபட தொடங்கியவுடன் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த கொஞ்சம் வினை நீக்கங்கள்லாம் அப்படி ஒரு கால்குலேஷன் போடுவார். வழிபாட தொடங்கின உடனே என்ன ஆகும்னு சொன்னா, பெருமான் இதுவரையிலும் வினை நீக்கத்திற்காக எங்கேயும் போகணும். ஏன்னா வினை நீக்கத்துக்கு போகணும்னு சொன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் வினை நீக்கத்துக்கு போக வேண்டிய ஆள். இவங்க ஸ்பெஷலிஸ்ட், எல்லாம் MBBS டாக்டர் கிட்ட போயிட்டு ஜெனரல் பிசிசியன் போய் அப்பப்ப நம்ம பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனா உண்மையான வைத்தீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பெருமான் யாருன்னு சொன்னா, MD அப்படின்னு இப்ப ஸ்பெஷலைஸ்டு இதுல வந்து வினை நீக்கம் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட இருக்குன்னா, அவர்கிட்ட மட்டும்தான். வினை நீக்கத்துக்கு இதுவரையிலும் போயிருக்கோமா அப்படின்னு சொன்னா, இதுவரையிலும் வினை நீக்கத்துக்கு போகல. வினையை ஏதோ ஒரு வழியிலே அறம் பாவம் அப்படிங்கிற பசு புண்ணியம் வழியிலே அதை எடுத்துட்டு வரோம். மற்ற கடவுள் கிட்ட போனா துன்பம் வருகின்றதுன்னு நான் சொல்லல, துன்பத்தை கொடுப்பார். எந்த கடவுளுமே வந்துட்டு எந்த ஒரு நிலையிலேயும் துன்பத்தை கொடுக்கின்ற நிலை என்பது கிடையாது. ஆனா இதுவரையிலும் அப்ப போயிட்டு வாங்கிட்டு வந்ததெல்லாம் இன்பமா இருந்தது, காசு கிடைச்சது. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு இந்தியன்ல போட்டதுக்கு அப்புறம் அதை விட ஒரு மல்டிபிள்டு பை ஒரு 1000 ஆர் இது வந்துட்டு எனக்கு வியாபாரத்துல வருது அப்படின்னு சொன்னா இது உண்மைதான் இல்லன்னு சொல்லல. ஆனா இவை அத்தனையும் எப்படின்னு சொன்னா, ரொம்ப அற்புதமாக மணிவாசக பெருமான் சொல்லுவார், திருத்தள்ளேனம் அப்படிங்கிற ஒரு பதிகம். எது எடுத்தாலும் நம்ம நீங்க திருத்தள்ளேனத்தை முழுமையாக படித்து 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 அனுபவிக்க வேண்டிய பதிகம் திருத்தள்ளேன். அந்த திருத்தள்ளேனத்துல கரங்கோலைன்னு சொல்லி ஒரு பாடல், 8வது பாடல் கரங்கோலைன்னு வரும். இந்த பாடல ஒரு குதிரை பாடும். பெருமான் இவ்வளவு வேகமாக அதை சுழற்றார். அதுதான் சுழற்றதுதான் அந்த கரங்கோலை, அந்த திருமாலுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த நிலை அது. அது அவர் வைத்திருக்கிறார், அதுதான் அந்த வினை கணக்கினை கொண்டு அதை சுழற்றார். இப்படி சுழற்றுகின்ற பொழுது இப்படி இருக்கக்கூடிய இந்த பிறப்பு அதுல சொல்ற அறம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த புண்ணியங்கள், அதுலதான் அந்த பசு புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அந்த அச்சத்தையும் தவிர்த்து. அப்ப அந்த அச்சம் தவிர்த்துன்னு சொன்னா இது அறம் பாவம் என்று சொல்லக்கூடிய இதுவும் என்னன்னு சொன்னா எனக்கு தேவையில்லை, இதனாலையும் எனக்கு மேல உயர்ந்த பிறப்பாக வரலாம், ஆனா அந்த உயர்ந்த பிறப்பினாலையும் மீண்டும் வினைகள் என்னை வந்து சாருகின்றது. ஆகவே இந்த அறம் பாவம் என்று சொல்லக்கூடிய பசு புண்ணியத்தையும் நீக்கிய பெருமானே உன்னுடைய திருவடிக்கு வணக்கம் அப்படி சொல்லி, பெருமானே நான் உன்னுடைய திருவடியை எதா என்னுடைய இந்த பிறப்பு என்கின்ற நிலையிலே ஏதோ ஒரு காரணத்தினாலே நான் மறந்தாலும் நீ என்னை மறக்காமல் உன்னுடைய திருவடியை என்னுடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கக்கூடிய திருப்பதிகம் இந்த திருக்கல்யாணம். இது ரொம்ப முக்கியமானது. ஏன் சொன்னா இந்த பிறப்பில எத்தனையோ நம்முடைய கான்சியஸ் மைண்ட்ல இருக்கின்ற பொழுது இது திருமுறைகள் எல்லாம் தெரிந்த பிறகு இதுவரையிலும் இருக்கு. உயிரை இந்த உடலை விட்டு உயிர் போன பிறகு நம்ம கண்ட்ரோல் என்ன இருக்கு? அப்ப இருக்கின்ற பொழுது பெருமாளுடைய திருவடியிலே வைக்க வேண்டிய விண்ணப்பம் இது. என்னன்னு சொன்னா எனக்கு அடுத்த பிறவிங்கிறது நிச்சயமா உண்டு நமக்கெல்லாம். அப்படி இருக்கின்ற அந்த அடுத்த பிறவியிலே பெருமாளுடைய அந்த திருவடியை நான் மறக்காமல் மீண்டும் இந்த திருமுறையினுடைய தொடர்ச்சி எனக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த திருவாசகத்தை படிக்க வேண்டும், தொட வேண்டும் என்கின்ற அந்த தொடர்ச்சியை எனக்கு கொடு என்பதென்ற அந்த திருவடி விண்ணப்பம் தான் இந்த திருத்திருளேனும் அற்புதமான இந்த எட்டாவது திருப்பாடு. இதை நம்முடைய நாவுக்கரசு பெருமான் சொன்னார், உருவாய் புறக்கினும் புண்ணியா உன் அடி என்ன சொல்ற என் மனத்தே வழுவாது இருக்க வரம் தர வேண்டும். அந்த வரம் தான் திருத்தெள்ளேனும் எட்டாவது, ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி இறைவனிடத்திலே வைக்க வேண்டியது, நான் மறந்தாலும் நீ என்னை என்னுடைய திருவடியை அதை துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவிப்போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும் என்பதும் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரருக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நற்றவா உன்னை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நமச்சிவாய். நால்வர் ஆயிடுச்சா? அப்ப நான்காவது பாடல் போ.
ஒரு வழிய மழு உடைய செடி உடைய தலையில்
உடைய சடை பிடியதொரு வழிய மழு உடைய செடி உடைய தலையில்
பெரிய விலை கொடிய கெட இடுசில் வழி நொடிய மகிழ் அடிகளிடமா
பெரிய விலை கொடிய
சிவபெருமானை வழிபடுகின்ற பொழுது இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்பதாக சொன்னேன் இல்லையா, அது அதை கடந்து வருவதில் தான் இருக்கு. அது வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க, த்ரெஷோல்டு ஸ்டேட். அதுல கிராஸ் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ், அது த்ரெஷோல்டுன்னு பேரு. அது கிராஸ் ஆகிறது தான் கஷ்டம். அது கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்ன்னு மேல போயிடும். ஒரு பிளஸ் டூ படிக்கும் போது ஒரு சின்ன ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடுன்னு ஒரு கான்செப்ட், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ஜங்ஷன். அதுல வந்து பாசிட்டிவ் வந்து இல்லைங்களா நம்ம சரவணன் சார் ஐஏசி, சரி பாசிட்டிவோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணி நெகட்டிவோட நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இது வந்து ஃபார்வர்ட் பயஸ் இல்லையா. இது அந்த டயோடு பாத்துறீங்க, டயோடுன்னு சொல்லுவாங்க. அதே வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்லயே நெகட்டிவ் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணும்போது இது ரிவர்ஸ் பயாஸ் சொல்லுவாங்க. ரிவர்ஸ் பயாஸ்ல ஒரு சின்ன ஒரு ஒரு குறிப்பு கொடுப்பாங்க, அதுல கிராஃப் பாத்தீங்கன்னு சொன்னா அது என்ன ஆகும்னா அந்த ரிவர்ஸ் பயாஸ்ல வந்து அந்த பேரியர்ல நடுவில் ஒண்ணு இருக்கும். அந்த பேரியருடைய வித் என்ன ஆகும்னா ரிவர்ஸ் பயாஸ் கொஞ்சம் 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 அதிகமாயிட்டே போகும். அதிகமாயிட்டே போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா சர்ன்னு ஃப்ளோ அதிகமாயிடும் கரண்ட். அதுக்கு பேரு ஜீனர் டயோடு இல்லையா, ஜீனர் டயோடு பிளஸ் டூல வந்துட்டு படிச்சு. அது இப்ப இந்த பேரியர் யாவருக்கா
சொல்லிட்டு போவார்.
வந்தாருன்னா ரொம்ப வளவளன்னு பேச மாட்டாரா, ரொம்ப ஒரு இதாவும் சொல்ல மாட்டாரா, ஒரு நாலு வார்த்தை நல்லா நறுக்குன்னு அந்த வர அந்த வர்றவங்களுக்கு பழி போடுறவங்களுக்கு சொல்லுவார் பெருமாள். அப்படி அந்த நாலு வார்த்தை அவர் சொல்லுகின்ற அந்த நாலு வார்த்தையை நொடிய மகிழ் அடிகள் இடமா அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல இடியினுடைய ஓசை எவ்வளவு பெரிய ஓசை, இடி இடிச்சதுன்னு சொன்னா அதுவும் கைலாய மலையில இருக்கிற இடினா எக்கோ ஆகும், அத்திரொலிக்கும். அப்படிப்பட்ட அந்த இடியினுடைய ஓசை அங்க கேக்குறது இல்லையா, அந்த இடியினுடைய ஓசையை விட ஒரு மிகப்பெரிய ஓசை அங்கே எழுப்புகின்ற காரணத்தினால இடியினுடைய ஓசையானது அந்த ஓசையில ஒளியில் ஒளி கலந்த நிலையை போல, இப்ப ஒளியில் ஒளி கலந்த நிலையை சொல்றாரு. என்ன ஒளி இதுனா, கொடிய குரல் உடைய விடை கடிய துடி துடி துடிய அடியினொடு, அதாவது விடை அந்த விடையாக இருக்கக்கூடிய அந்த விடையினுடைய அந்த சப்தம் கணத்துகின்ற அந்த ஒளி அதுவும் துடி அடியினொடு, யானை தன்னுடைய கன்றுகளோடு அது பிளிர்தான். இந்த விடையினுடைய சத்தமும் யானையும் அதனுடைய கன்றுகளும் சுற்றி வரக்கூடிய செய்கின்ற சத்தமும் எப்படி இருக்கா, இடியினுடைய சத்தம் ஒன்றுமில்லைன்னு ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி, இதனுடைய சத்தம் அதனுடைய சத்தத்தை அடக்கியது அப்படின்னு சொல்லி கடிய குரல் நெடிய முகில் அடிய அடிய அதர் அதர்கொள் அதர் கொள் கைலாய மலை அப்படின்னு சொல்லி இந்த ஒளி வந்து சேருகின்ற நிலை எங்கேந்து வந்து சேருதான், மேலே காத்துகின்ற அந்த ஒளியானது அதர்கொள் கீழே வந்து அது சேருகின்ற அந்த அடிவாரம் வரை வருகின்ற கைலாய மலை அப்படின்னு சொல்லி நான்காவது திருப்பாடல் சொன்னார். ஐந்தாவது திருப்பாடல் குழந்தைக்கு இப்படி தாளாட்டு சந்தத்தோடு பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அப்படி விண்ணவர்கள் எல்லாம் அப்படி போயிட்டு இருந்த பொழுது அப்படியே விமானத்தோடு இறங்கிட்டாங்க. விமானத்தோடு இறங்கினாங்களா? எதுல சொல்லுவார்னா 11வது பாடல், 9வது பாடல், முதல் திருமுறை தான், முதல் திருமுறை இதுலதான் வருது. உரை சேரும் 84,100 அதுல வந்து 10வது பாடல், அந்த உரை சேரும் 84,100 யோனி வேதம் அது. நம்ம ஐயா சொல்லுகின்ற பொழுது அற்புதமா சொல்லிட்டு இருந்தார், உரை சேரும் 84,100 வந்து குறிப்பு சொன்னார்.
அங்க ஒரு கோட்டை இருக்கு, ராஜஸ்தான்ல ஒரு கோட்டை இருக்கு, அந்த கோட்டையில 84 கோயில் இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த பாட்டு
அது 10வது பாடல்ல சொல்லுவார், இந்நிறைந்த அமணர்களும் இழிதொழில் சேர் சாக்கியரும் என்றும் தன்னை நன்னறிய வகை அமயக்கி தன் அடியார்க்கு அருள் புரியும் நாதன் கோயில் பன்னவரும் மென்மொழியார் பாலகரை பாராட்டும் ஓசை கேட்டு விண்ணவர்கள் வியப்பெய்து விமானத்தோடு இழியும் இடலையாமை. ஞானசம்பந்தர் மாதிரி கவிதை நயமும் சொல் நயமும் யாராலுமே முடியும், பிச்சை வாங்கணும் அத்தனை பேரும். ஞானசம்பந்தர் அது சொல்றாரு பாருங்க, விண்ணவர்கள் விமானத்தோடு, அது விமானத்தோடு இறங்கினது தான் திருவிடி பெடலைங்க. அங்கே ஒரு விமானம் மட்டும் இல்லையா, இப்படி போற வரவன் எல்லாம் விமானத்தோடு இறங்குகின்றான். அப்படி கிராஸ் பண்ணான்னு சொன்னா புலிச்சு சரக்குன்னு இழுத்துரும், சில பக்கம் பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி. அப்படி அது குறிப்பு எத்தனாவது படம்,
ஏறி செய்யும் படமாக இருந்த பதிகத்துல 10வது படம்,
414
303
அது திருவேழி மிடலை முழுக்க இதாங்க. திருவேழி மிடலைனா அந்த இயற்கையும் அதனோடு அமைந்த அந்த சிவத்தையும் புதமா சொல்லுவார். திருவேழி மிடலை பதியங்கள் அத்தனையோ சிறப்பாக நடந்தரு விடங்கன் பெருமானை சொல்லுகின்ற பொழுது களிராளி அப்படின்னு அங்க சொன்னதை போல இங்க ஒரு குறிப்பு சொல்லுகின்றார். நடந்தரு விடங்கன் பெருமானுடைய அந்த தனித்தன்மை சிவமே முழுமுதற் கடவுள் என்பதை அங்கங்கே சொல்லுவார். குடங்கையின் நுடங்கு எரி, அந்த உள்ளங்கையிலே இருக்கக்கூடிய நெருப்பு, சிவபெருமானுடைய அந்த கையிலே நெருப்பு ஏந்தி இருப்பார். அந்த உள்ளங்கையிலே ஏந்தி இருக்கக்கூடிய நெருப்பு எப்படின்னா நுந்தா ஒன்சுடரே அப்படின்வார். யாரு? சுந்தரர். அப்படி அந்த நெருப்பானது தொடர்ந்து எரியக்கூடிய அந்த நெருப்பம், அந்த தொடர்ந்து எரியக்கூடிய அந்த நெருப்பை தொடர்ந்த விடங்கிளர் படங்குள் அறவும் மடங்கு ஒளி. அந்த ஒளியில என்ன ஆகும்னா, இப்ப இந்த நாகமாக இருக்கக்கூடிய இந்த நாகத்தினுடைய அந்த மேலே நவரத்தினம் இருக்கும், அந்த ரத்தினம் அந்த பதிக்கப்பட்ட அந்த கிளை படங்கொள் அறவும் எது, விடங்கிளர் படங்கொள் அறவும் மடங்கு ஒளி, அதனுடைய அந்த ஒளியானது இந்த ஒளியிலே மடங்குகின்றது, அடங்கிய அந்த நிலை எங்கே, பெருமானுடைய அந்த உள்ளங்கை அந்த நெருப்பிலே. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் படந்திட நடந்தது விடங்கண் அது இடங்கண் இடம் தன் முகில் போய் தடங்கடல் தொடர்ந்து. இந்த மேகங்கள் எல்லாம் போய் அது என்ன பண்ணும், கடலிலே இருக்கக்கூடிய அந்த நீரை உறிஞ்சுகின்றது. அப்படி உறிஞ்சுகின்ற பொழுது அந்த மேகங்கள் எல்லாம் நீர் உறிஞ்சி கார் மேகங்களாக ஆகி தடங்கடல் தொடர்ந்து முடங்கு விடங்கொள மிடைந்த குரலால். அப்படிப்பட்ட அந்த மேகங்கள் இப்பொழுது அந்த இடி வருகின்ற மேகம் எதுனா இந்த நீரை தாங்கி இருக்கக்கூடிய கருமுகில், அந்த கருமுகில் ஆகிய இந்த மேகங்கள் அந்த அதனுடைய குரலால் கடுங்களின் முடங்களை நுடங்கர ஒடுங்கும் கைலாய மலை. இந்த குரங்குகள் கூட்டம் எல்லாம் எப்படி நம்ம திருவையாறுல எல்லாம் மழை என்று அஞ்சி மிகில் பார்த்தது போல இந்த இடியினுடைய குரல் காரணத்தினால எல்லாம் போய் அதனுடைய அந்த மரங்களுக்கு இடையிலே போய் ஒதுங்குகின்ற அந்த காட்சியை உடைய கைலாய மலை என்பதாக சொன்னார். 6வது திருப்பாடல் அந்த அதோட பாடுகள் இசை
ஏலமில்ல போத மொடல் போதை துணையாக
ஆதி முதல் வேத விகிதன்
என்பது
அதனாலதான் வள்ளுவர் பெருமான் ரொம்ப அற்புதமாக ஆதியை பகவானுக்கு சொன்னாங்க. ஆதி பகவன் அதுதான் ரொம்ப வெரி ஸ்பெசிபிக் வேர்டு. அந்த ஆதி என்பது இவர் யாருக்கும் ஆதி ஆதிரையன் ஆதியன் ஆதிரை அப்படி அந்த ஆதி என்பதற்கு உரிய ஒரே பெருமான் சிவம் ஒன்று மட்டுமே அதற்கு உரியது. ஆகவே ஆதி முதல் வேத விகிருதன் கீதமோடு நீதி பல ஓதி மறவாது பயில் நாதன் நகர்தான். அந்த கீதமும் நாதமும் பெருமானுடைய திருக்கைலாய் மலையில தாது பொதி போது விட ஊது சிறை மீது துளி கூதன் கூதன் நலிய கூதல் நலிய. அதாவது இந்த வண்டுகள் எல்லாம் போய் மலரிலே மொய்க்கின்றது. மலரிலே மொட்டாக இருக்கக்கூடிய மலரை ஊதி ஊதி அதுல இருக்கக்கூடிய அந்த தேன் மலர்கின்றது. மலர்ந்த அந்த தேனிலே வண்டு போய் உட்காருகின்ற பொழுது அதை சிறகு என்ன பண்ணுது படபடபடபடன்னு அடிக்குது இல்லையா. அதுல என்ன ஆகும் அந்த வண்டு உட்கார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய தேன் அந்த சிறகு அடிக்கிறதுனால அது அது படர்ந்து சிந்தி என்ன ஆகும் அதனுடைய மேனியில போய் படுகின்றது. இப்படி மேனியில பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா சில்லுன்னு அந்த குளிர் அதுக்கு அடிக்குதான். கைலாய மலையில ஏற்கனவே குளிர், குளிர்ல இருக்கின்ற இந்த வண்டு மலர்ல போய் தேனை அது அந்த மூக்கை மட்டும் அந்த ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிருக்கணும். அப்படி உரியாம என்ன பண்ணிருக்கு இது அப்படி அடிச்சதுனால அந்த தேன் மேலே பட்டதுனால அந்த குளிர்ச்சியா அந்த குளிர்ச்சியில அது நலிகின்றதா கூதல் நலிய. இப்படி ஒரு காட்சியை கண்டதான் தெரியாத சொன்னோம் கூதல் நலிய. காதல் மிகு சோதி கிளர் மாது பயில் போது கைலாய மலை மீன் பத்து வேற ஒண்ணு இல்ல. இதுக்கு நம்ம சொல்லணும்னு சொன்னா இந்த குயில்கள் என்று சொல்லக்கூடிய இந்த குயில் அது சொல்லும் போது சொல்றார் காதல் மிகு சோதி கிளர் மாது பயில் போது கைலாய மலை அப்படின்னு சொல்லுகின்ற அந்த ஒரு செய்தி அற்புதமான செய்தி. அந்த காதல் மிகு சோதி அந்த சோதி வருகின்ற ஒரு பாட்டுல அது மாது மயில் இருக்கும் பாட அது மாது மயில் இருக்கா மாது பயில் இருக்கு
மாது பயில்
பயில் தானே இருக்கு இதுல வந்து
பயில்
பயில் தான் இருக்கு மயில் இதுல இருக்கு மயில் இருந்தா பாத்தீங்க பயில். காதல் மிகு சோதி கிளர் மாது பயில் போது கைலாய மலை அப்படின்னு அந்த கைலாய மலையில குயில் கைலாய மலை யானை கைலாய மலையில குரங்கு கைலாய மலையில அத்துணை அந்த இயற்கையை கொண்டு வந்து அப்படி காட்டுற இந்த இயற்கையை காட்டி காட்டி நம்முடைய திருநாவுக்கரச பெருமான் பார்க்கின்ற பொழுது அந்த யானை எல்லாம் படையோடு வருகின்ற அந்த காட்சி மாதுரு பாகனாக வருகின்ற காட்சி அதை அத்தனையும் கைலாயம் என்பதாக வந்தவுடனேயே அந்த ஆணும் பெண்ணுமாக இணைந்த நிலை அப்படிங்கிற அந்த ஒரு காட்சியை தான் மிக அற்புதமாக கைலாய மலையினுடைய காட்சியாக அமைத்து காட்டுகிறார். ஆறு பாடல்கள் பார்த்திருக்கிறோம் இன்னும் ஒரு நான்கு பாடல்கள் நம்ம ஐந்து அடுத்த வகுப்புல நம்ம சிந்திக்கலாம்.
அடுத்த வாரம்
சரி அப்ப ஹாலிடே விட்டுடலாம். ஏன்னா ரெண்டு வாரமா ராஜஸ்தான்ல போய் இரண்டு வாரம் நமக்கு வந்துட்டு வகுப்புல வந்துட்டு இல்லாத ஒரு குறையை நம்ம அடுத்த வாரத்துல முழுமையா தீர்த்துக்கலாம் அப்படின்னு ராஜஸ்தான் பயணம் மிக சிறப்பாக அமைந்த பயணம். போவாததுதான் நம்முடைய குறை அப்படிங்கறத
அடியாரோட சார்பிலையும்
அந்த ஒரு குறை நீக்கம் எப்படி அமைஞ்சதுன்னு சொன்னா அதை பற்றி சொன்னதை கேட்டதுனால நாமும் அங்க போய் வழிபட்ட ஒரு ஒரு சிறப்பு அந்த வருது.
ஏக்லிங்கஜின்னு ஒரு ஒரு கோயில் அந்த ஊருக்கு கூட ஏக்லிங்கஜின் தான் ஊர் ஊர் பேரே ஏக்லிங்கஜின் தான். அது ஒன்றவன் தானே என்ற அந்த திருமந்திரத்தையும் ஒன்றா உலகனைத்தும் ஆதார் தாமே என்ற அப்பர் திருவாக்கையும் சேர்ந்து ஒருவன் என்னும் ஒருவன் தாமே என்ற திருவாசகம் தான் அந்த விளக்கெல்லாம் சொல்லுவாரு. ஆனா அந்த ஏகிமிதி என்ற அந்த கோயில அவங்க இவ்வளவு கட்டி காப்பாத்தி வராங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்றும் தக்க முறையில அழகான வழிபாடு நடக்கு. காலையில 4 மணிக்கே கோயில் திறக்கப்படுன்னு சொன்ன பிறகு நாங்கெல்லாம் 4:30 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டோம். கோயில்ல நம்ம உட்காந்து வழிபடுறது இடத்துல பெருமானை வழிபட்டு அது நாலு முகமும் அழகான முகமா இருக்கிறது. ஒரே லிங்கத்துல இவ்வளவு பெரிய செய்தி இருக்குது. இதெல்லாம் அந்த நேரத்துல வழிபட்ட போது நமக்கு பெருமான இத்தகைய ஒரு காட்சியை வழங்கியதற்கு அவருடைய பேரவர்களை நினைச்சு பார்க்க ஏற்பட்டது. கோயிலுன்னு நினைச்சாக்கா ரெண்டு பதிகம் பாதி ஆகணும்னு ஒரு உறுதி நமக்கு உண்டு. அது கோயில் முத்து திருப்பதியும் கோயில் திருப்பதியும் அது நாங்க மெதுவா பாடினோம். அந்த ஹார்மோனியம் தபல வாசிக்கிறது கூட தொந்தரவு வராம நாங்க பாடி ரெண்டு பதிகமும் பாடி முடிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு கேட்டதுனால இன்னும் ஏக்கலிங்கத்தை பற்றி இன்னும் உங்களுக்கு சொல்லுவாரு.
Thank you.